بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم فقهني في شريعتك وفهمني دينك وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا ونرى المسح على الخفين في السفر والحضر كما جاء في الأثر ونرى المسح على الخفين في السفر والحضر كما جاء في الأثر ونرى نعم كرذهرو المسح تنيرال تدبوذي على الخفين كالوري هلميد في السفر بينتل والحضر اللوريل ஹதீஸில் வந்திருப்பதை போன்று இந்த பாடத்தில் இமாம் அவர்கள் நமக்கு என்ன கூற வருகிறார்கள் என்றால், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் வழிமுறையையும் அதுபோன்று அதை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்களையும் பின்பற்றக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று கொள்கையிலும் சரி குணத்திலும் சரி அதுபோன்று அமல்களிலும் சரி தனியான சிறப்பான சில அடையாளங்கள் இருக்கின்றன. அந்த அடையாளங்கள் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்களிடம் இருக்காது. அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிற்கு எதிரானவர்கள் யார், யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த ஜமாஅத்துக்கு இந்த மக்களுக்கு எதிரானவர்களாக இருப்பார்கள். ஏன், அவர்கள் முழுமையாக ஹதீஸை ஏற்றிருப்பார்களே ஆனால் இந்த ஜமாஅத்தை விட்டு அவர்கள் விலகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸை ஏற்று நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹுவால் பொருந்திக் கொண்டவர்கள் என்ற அந்த சஹாபாக்களை அவர்கள் பின்பற்றி இருந்தால், சஹாபாக்களுக்கு எதிராக அவர்கள் பேசாமல் இருந்தால் அவர்கள் சஹாபாக்களை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது அவர்கள் இந்த மக்களிலிருந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற மக்களிலிருந்து பிரிந்தார்களோ அப்ப கண்டிப்பா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவுல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்கு. சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வதில் சஹாபாக்களை நம்புவதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அப்ப நம்ம தெளிவான ஆதாரங்களில் பார்க்கும் பொழுது குரானும் அது போன்று பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளும் எதை நமக்கு உறுதி செய்கிறது, யாருக்கு ஹதீஸில் சந்தேகம் வருமோ, யாருக்கு சஹாபாக்கள் விஷயத்தில் சந்தேகம் வருமோ அவங்க வழிகட்டு போயிடுவாங்கன்னு வருது. அப்ப ஆகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த மக்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்னு அஹ்லுல் பிதா, மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்கியவர்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத கருத்துகளையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செயல்களையோ இந்த மார்க்கத்தில் உருவாக்கி இருப்பார்கள். அதுபோன்று அஹ்லுல் ஃபுர்கதி, அஹ்லுல் இஹ்திலாஃப், சஹாபாக்கள் மார்க்க விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தின் இடைப்பட்ட சில விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸுகளை கேட்ட அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே அமல்களில் வித்தியாசம் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே கொள்கையில் அடிப்படையில் வித்தியாசம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த சஹாபி காதுவரை தொழுகையில் கை தூக்குவதை பார்த்தாரோ அவர் காது வரை தூக்கினார், எந்த சஹாபி நெஞ்சு வரை தூக்குவதை பார்த்தாரோ அந்த சஹாபி நெஞ்சு வரை தூக்கினார். எந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் கட்டுவதை பார்த்தார், அவர் நெஞ்சில் கட்டினார். எந்த சஹாபி நெஞ்சுக்கு கீழே கட்டுவதை பார்த்தார், அவர் நெஞ்சுக்கு கீழே கட்டினார். எந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு போகும் சுஜூதுக்கு போகும் பொழுது கையை முதல்ல வச்சதா பார்த்தாங்களோ அவர் கையை முதல்ல வச்சார். யாரு முதல்ல முட்டுக்கால வச்சதா பார்த்தாங்களோ அவங்க முட்டுக்கால வச்சதா பார்த்தாங்க. இப்ப அமல்களின் விஷயத்துல சஹாபாக்களுக்கு மத்தியிலே டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் இருந்தது. கொள்கையிலோ மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்களிலோ சஹாபாக்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேற்றுமைகளும் முரண்பாடுகளும் இல்லை. சரியா? ஆகவே அவர்கள் ஒரு ஜமாத்தாகவே இருந்தார்கள். யார் தங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தின் பெயரை கூறி எங்களுக்கு இந்த பாதை அவங்களுக்கு அந்த பாதை என்பதாக பிரித்துக் கொண்டார்களோ அவர்களும் அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅல வரமாட்டாங்க. ஏன்னா அஹ்லுஸ்ஸுன்னா வல் ஜமாஅ என்ற ஒரே ஜமாத்தாக இருப்பவர்கள், அவர்களும் பல ஜமாத்தாக பிரிந்து கொண்டவர்கள். சரியா? அப்ப ஆகவே அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாத்துக்கும் அது போன்று அஹ்லுல் பிதா அல்லது அஹ்லுல் ஃபுருகா இவர்களுக்கும் இடையில பல விஷயங்கள்ல வித்தியாசம் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல விஷயங்களில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் எப்படிலாம் இருக்கும்? ஒன்னு நேரடியா கொள்கையில இருக்கும், அல்லது செயல்பாடுகள்ல இருக்கும். செயல்பாடுகள்ல முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம் ஷியாக்களுடைய தொழுகைய அல்லது காதியானிகளுடைய தொழுகைய. இன்னும் மற்ற பல பொதுவான விஷயங்கள்ல அஹ்லாக் குணங்கள்லையும் அவர்களுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்கும். அப்ப அமல்கள், கொள்கைகள், குணங்கள் எல்லாவற்றிலுமே முரண்பட்டவர்களாக இருப்பார்கள் அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்தினருக்கு. யார்? அஹ்லுல் பிதாவும் அஹ்லுல் இஹ்திலாஃப் அஹ்லுல் ஃபுருகாவும். சரியா? சோ இந்த ஒரு முன்னுரையை நம்ம புரிந்ததற்கு பிறகு இன்றைய பாடத்தில் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் ரப்பி ஜிதனி இல்மா. இப்ப பாருங்க, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுவை பற்றி அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ரெண்டு இடங்கள்ல சொல்றான். ஒன்று சூரா அல் மாயிதால 6வது வசனம். இப்ப இந்த வசனத்துல அஹ்லு சுன்னா வல் ஜமா அது போன்று அவங்களுக்கு எதிரில் இந்த ஷியாக்கள் என்ற ராஃபிதா என்ன சொல்றாங்க? இந்த ஆயத்து தொழுகைக்கு ஒது அவசியம், தொழுகைக்கு ஒது அவசியம் என்பதை உறுதி செய்வதற்காக, தொழுகைக்கு ஒதுவை கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதாக இருந்தால் எப்படி செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று. அப்படி பார்த்த சஹாபாக்கள் எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து முகம் கை கழுவதை பார்த்தார்கள். பிறகு தலைக்கு தண்ணீரால் மசகு செய்வதை பார்த்தார்கள். பிறகு கால்களை கழுவுவதை பார்த்தார்கள். இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமல்களை சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு தயாராகும் போது அவர்களுக்கு ஏற்கனவே உது இல்லை என்றால் அல்லது சுய தேவைக்கு சென்று வந்திருப்பார்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரால் தங்களை சுத்தப்படுத்தினார்கள். எப்படி சுத்தப்படுத்தினார்கள்? முகத்தை கழுவினார்கள். நம்ம ஃபர்துகளை மட்டும் சொல்றோம். முகத்தை கழுவினார்கள், பிறகு கைகளை கழுவினார்கள், பிறகு நனைந்த கைகளால் தலையை தடவினார்கள், பிறகு கால்களை கழுவினார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள் பார்த்தாங்க. பார்த்த சஹாபாக்கள் எல்லாருமே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உது எப்படி இருந்தது என்று அறிவிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தொழுகைக்கு உது எப்படி செய்வது என்று அறிவிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை கழுவினார்கள் என்றுதான் அறிவிக்கிறாங்க. எந்த ஒரு சஹாபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களுக்கு தலைக்கு மசகு செய்வது போன்று மசகு செய்தார்கள் என்று அறிவிக்கல. சரியா? இப்ப குர்ஆனுடைய ஆயத்துல அங்க வாசகத்தை நீங்க கவனிங்க, வம்சஹு பிருஊசிக்கும் யா ஐயுஹல்லதீன ஆமனு, முமின்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாதி, தொழுகைக்கு நீங்கள் தயாரானால், ஃபஹ்ஸிலு, கழுவுங்கள், உஜூஹக்கும் உங்கள் முகங்களை, வஐதியக்கும் உங்கள் கரங்களை, இலல் மராஃபிகி முட்டுக்கைகள் வரை, வம்சஹு தடவுங்கள் நனைந்த கைகளால், பிர் ஊசிக்கும் உங்கள் தலைகளில், தடவுங்கள் உங்களது தலைகளை. முடிஞ்சு. வ அரு ஜுலக்கும், வ அர் ஜுலக்கும், வ அர் ஜுலக்கும், லாமுக்கு ஃபத்ஹா, ஷத்தாவா, வ அரு ஜுலக்கும், லாமுக்கு ஃபத்ஹா, இன்னும் உங்களது கால்களையும் கழுவுங்கள், இலல் காபைனி, இரண்டு கரண்டை கால்கள் வரை. அப்ப இந்த இடத்துல இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதியதையும் சஹாபாக்கள் ஓதியதையும் தாபிகீன்கள் கேட்டாங்க, நமக்கு அறிவிச்சாங்க. அப்ப இந்த வசனத்துல கால்களையும் கழுவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரியா? இப்ப இந்த ஷியாக்கள் என்ற கூட்டம், சரியா, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வ அருஜுலக்கும் என்று ஓதாம வ அருஜுலிக்கும் என்று ஓதுறாங்க. லாமுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதாம லாமுக்கு கஸ்ரா, வ அருஜுலிக்கும். அப்ப என்ன அர்த்தம் மாறிடும், உங்களது தலைகளுக்கும் மசகு செய்யுங்கள், உங்களது கால்களுக்கும் கரண்டை கால் வரை மசகு செய்யுங்கள். இந்த ஷியாக்களுடைய உதுவுல முகத்தை கழுவுவாங்க, கையை கழுவுவாங்க, அதுக்கப்புறமா தலைக்கும் காலையும் மசகு செஞ்சிருவாங்க. புரிஞ்சுச்சா? அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அருஜுலக்கும் என்பது வம்சஹு பிர் ஊசிக்கும் பக்கத்துல வருது, அதனால ஊசுல உள்ள பார் இருக்கு பாருங்க, ஹர்ஃப் ஜர்ரு, அந்த ஹர்ஃப் ஜர்ரு திரும்ப ரிட்டர்ன் இங்க வரும், அதனால வம்சஹு பிர் ஊசிக்கும், வம்சஹு பி அர்ஜுலிக்கும் அர்த்தம் வைக்கணும். வம்சஹு பிர் ஊசிக்கும், வம்சஹு பி அர்ஜுலிக்கும் என்று அர்த்தம் வைக்கணும். அதனால தலைக்கும் மசகு செய்யணும், காலுக்கும் மசகு செய்யணும், காலை ஒதுவுல கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் மேல ஏறி என்ன சொல்றாங்க, இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமா ஹதீஸ் கிதாபுகள்ல பாக்குறாங்க, நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதுவை பற்றி பேசும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் காலுரை அணியப்பட்டதாக இல்லை என்றால் கால்களை கழுவினார்கள், அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள் காலுரை அணியப்பட்டதாக இருக்குமே ஆனால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலுரையை கழட்டாமல், காலுரையை கழட்டாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலுரைகளின் மீது மசகு செய்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே தஹாராவுடைய பாடத்தில் படிச்சிருக்கிறோம், ஹுஃபைன் மீது மசகு செய்வதுங்கிற பாடத்தில். ஓகேவா? இப்ப இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, நோ, காலுரைகளின் மீது ஒரு காலும் மசகு செய்யக்கூடாது, காலுரைகளை கழட்டிட்டு அந்த கால் மேலதான் மசகு செய்யணும். ஏன்னா அவங்க ஆயத்துக்கு என்ன ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, தலைக்கு மசகு செய்யற மாதிரி காலுக்கு மசகு செய்யணும் என்று சொல்லிட்டு நாங்க ஆயத்தை தான் எடுத்துப்போமே தவிர அதுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன், குரானுங்கிறது ரொம்ப உறுதியானது, அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸுங்கிறது அதுல தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உஷாராவீங்க, நீங்க உண்மையிலே உங்களுக்கு வந்து அக்கீதா பாடத்தை கவனத்தோட கேட்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது புரிய வந்திருக்கும். இன்னைக்கு இந்த பிஜே சொல்ற கருத்தை இதுக்கு முன்னாடியே வழிகட்ட கூட்டம் ஒண்ணு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஷியாக்கள் என்பவர்களை வழிகட்டவர்கள், மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டவர்கள்னு நீங்களும் சொல்றீங்களா இல்லையா? அந்த கூட்டம் சொன்ன வார்த்தை தான் எது, குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஹதீச சந்தேகத்திற்குரியதா பார்ப்போம்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த குரானின் மீது நமக்கு நம்பிக்கை வந்ததோ அது அந்த பொய்யுரைக்காத நீதவான்களாகிய சஹாபாக்கள் அறிவித்தார்கள், அதை வச்சுதான் நம்ம குரானையே நம்புறோம். இப்ப நமக்கு குரான் என்று சொல்லும் பொழுது இந்த குரான் ரசூலுல்லாஹுவின் மீது இறக்கப்பட்டதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டியதை, சஹாபாக்கள் தாபியின்களுக்கு ஓதி காட்டியதை தானே நம்ம குரான் சொல்றோம். நம்மள்கிட்ட வேற அளவுகோல் என்ன இருக்கு? நம்மள்கிட்ட ஒரே அளவுகோல், சஹாபாக்கள் எதையெல்லாம் குரான் என்று சொன்னார்களோ, தொழுகையில ஓதினார்களோ, இரண்டு அட்டைகளுக்கு இடையில அதை தொகுத்து இதுதான் குரான் என்று நமக்கு கொடுத்தார்களோ, அது தாபியன்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. எந்த ஒரு தாபியையும் ஒரு சஹாபி இடத்துல போய் நீங்க இதை ஆயத்துன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாரத்தை கொண்டு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லல. அல்லது தாபியன்கள் எல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான தாபியன்கள் ஒன்று கூடிட்டு ஒரு அஞ்சு பத்து சஹாபாக்களை கூப்பிட்டு நீங்க வந்து இதை குரான் சொல்றீங்களே, கேட்டதை தவிர வேற ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொண்டு இதை உங்களால உறுதி செய்ய முடியுமா, இதுக்கு என்ன டெஸ்டிங் இருக்கு, அப்படி யாராவது கேட்டாங்களா? யாருங்க? சஹாபாக்கள் குரான் என்று தொழுகையில ஓதியதையும், தொகுக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே இரண்டு அட்டைகளுக்கு இடையில் இருக்கக்கூடியதை குரான் என்று சொன்னதையும் ஒவ்வொரு தாபியையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மாற்று ஆட்சேபனையே இல்லாமல், எதிர் ஆட்சேபனையே இல்லாமல். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், எந்த குரானின் மீது உங்களுக்கு அது வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அறிவிக்கப்பட்டது என்று நம்பிக்கை வருதோ, யார் மூலமா வருது? அதை அறிவிக்கக்கூடிய உண்மையான சஹாபாக்களை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் மூலமா தான் வருது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பொய் சொல்றவங்களா இருந்திருந்தா, பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளிலுமே சந்தேகம் வந்திருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றிலுமே குழப்பங்கள் சந்தேகங்கள் வந்திருக்கும். ஆனா பின்னால் வந்த மக்களுக்கு முன்னால் சொன்ன அந்த மக்களுடைய விஷயங்கள்ல எதுலையுமே அவங்களுக்கு சந்தேகம் வரல. குரான் சொன்னது குரான் ஏத்துக்கிட்டாங்க, அந்த சஹாபாக்கள் எது ஹதீஸ் சொன்னாங்களோ அதை ஹதீஸ் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப ஹதீஸுகள்ல குழப்பம் வந்துச்சு, சஹாபாக்கள் மூலமா வரல. சஹாபாக்கள் பேரை சொல்லி சஹாபாக்கள்கிட்ட படிக்காதவர்கள் சொல்லும் போதுதான், நீ அந்த சஹாபியை சந்திக்கவே இல்லையே, நீ அந்த சஹாபியுடைய மாணவர்களுடைய லிஸ்டிலேயே இல்லையே, நீ எப்படி அந்த சஹாபி சொன்னதா சொல்ல முடியும்? அப்பதான் அந்த மனிதர் அறிவிக்கக்கூடிய செய்தியை வந்து பலவீனமானதுன்னு ஒதுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ரெண்டாவது, சஹாபியுடைய மாணவருடைய மாணவர், அதாவது சஹாபியுடைய காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர், அவர் ஒரு செயினை கொண்டு வராரு. அப்ப நம்ம கேட்கிறோம், உதாரணத்துக்கு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வைங்க, இப்ப இவர் 1999 மௌத்தா போன ஒரு அறிவிப்பாளருடைய பேரை சொல்லி ஒரு செய்தியை அறிவிக்கிறார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க பிறந்ததே 2000, நீங்க பிறந்ததே 2000, நீங்க எப்படி 1999 மௌத்தா போன ஒருத்தருடைய பேரை சொல்லி செய்தி அறிவிக்க முடியும்? நீங்க அவரை பார்த்திருக்கவே முடியாது. புரியுதா இல்லையா? அப்படியே அவர் 2005 வரைக்கும் உயிரோடு இருந்தாலும், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டமா நீங்க சிறு பிராயமா இருந்தீங்க, அவரை பார்த்து நீங்க கல்வி பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்குமா? இருந்திருக்காது. நீங்க பாலிவுடைய பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு 2010-12 பிறகு நீங்க அவர் மூத்தா போயிருந்தாருனா, அப்ப நீங்க அவரை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்தி கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி இருக்கும் பொழுது நீங்க அவர் சொன்னதா சொல்றதை நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்ப அதையும் ஒதுக்கிறோம். ரெண்டாவது, இல்ல உதாரணத்துக்கு அவரு 2010 மூத்தா போறாரு, புரியுதுங்களா, இவரு 95 பிறந்தாருன்னு வச்சுங்க, இப்போ 15 வரைக்கும் வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனா இவர் மக்கால இருந்தார், யாரு 2010 மூத்தா போனார்ல அந்த அறிஞர், அவர் எங்க இருந்தாரு? மக்கால இருந்தார். இவர் ஈராக்ல இருக்காரு. இவர் மக்கா போனதா வரலாறே இல்லை. இவர் மக்கா போனதாகவோ, இவர் அந்த உஸ்தாத சந்தித்ததாகவோ எங்கேயுமே குறிப்பே இல்லை.
அந்த மக்கால இருக்க உஸ்தாதுக்கு யார் யாரெல்லாம் மாணவர்கள் அவர்கிட்ட யார் யாரெல்லாம் படிச்சாங்கன்னு சொல்லி லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல இவர் பேரே இல்லை. இவர் இப்ப என்ன சொல்றாரு, இராக்கில் உட்கார்ந்துகிட்டு எனக்கு மக்கால இருந்த இன்ன சஹாபி இன்ன தாபிஈ எனக்கு இந்த ஹதீஸ் அறிவிச்சாரு இந்த சஹாபி மூலமாங்கிறாரு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம், நீங்க ஒரு காலத்துல வாழ்ந்தீங்க, ஆனா நீங்க மக்காவுக்கு போகவே இல்லை, அவர்களுடைய மாணவர்கள் உங்க பேர் இல்லவே இல்லை, நீங்க எப்படி அவர் சொன்னதா நீங்க செய்தி அறிவிக்க முடியும்? சோ அப்ப நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுடைய செய்தி சந்தேகமானது, நம்ம நிறுத்திடுறோம். புரிஞ்சுச்சா இல்லையா உங்களுக்கு? அப்ப ஹதீஸுகள்ல இப்படித்தான் உங்களுக்கு சஹீஹானது தனியாகவும் லைஃபானதையும் இட்டு கட்டப்பட்டதை தனியாகவும் அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. புரியுதா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்ப எந்த சஹாபாக்கள் அதே போல அவர்களுடைய எந்த மாணவர்கள் பிறகு அவர்களுடைய எந்த மாணவர்கள் மூலமாக நம்ப தகுந்த வகையில குரான் நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப நான் முன்னாடி சொன்ன முன்னுரையை நீங்க கவனமா கேட்டிருந்தாதான் இப்ப சொல்றது புரியும். எந்த சஹாபாக்கள் அதே போல அவர்களுடைய எந்த மாணவர்கள் பிறகு அவர்களுடைய எந்த மாணவர்கள் மூலமாக குரான் அறிவிக்கப்பட்டு நமக்கு இந்த இது குரான் தான் என்பதில் நம்பிக்கை முழுமையாக வந்துச்சோ அதே சஹாபாக்களும் அதே சஹாபாக்களுடைய அதே தாபிஈன்களும் அதே தாபிஈன்களுடைய அதே தபுஉத் தாபிஈன்களும் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூரில் இருக்கும் பொழுதும் சரி அதுபோன்று பயணத்தில் இருக்கும் போதும் சரி தங்களது கால்களில் காலுரை அணிந்திருப்பார்களே ஆனால் அந்த காலுரைகளை கலட்டாமல் அதன் மீது மசஹ் செய்தார்கள் என்பது அறிவிக்கிறாங்க. இப்ப நீங்க அவங்க அறிவிச்ச இதை ஏத்துக்கிறீங்க, அவங்க அறிவிச்ச இதை நீங்க மறுக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுடைய அறிவுல குழப்பம் இருக்கு. புரியுதா இல்லையா? உங்களுடைய அறிவுல குழப்பம் இருக்குது, நீங்க முரண்பாடு உண்டாக்குறீங்க. உங்களுக்கு குரான் மேல நம்பிக்கை வருது, இதன் மேல நம்பிக்கை வரலனா அப்ப கடைசியில உங்களுக்கு குரான் மேலையும் பின்னாடி சந்தேகம் வரதான் போகுது. அதே போல வந்துச்சு யாருக்கு, ஷியாக்களுக்கு. என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது மொத்தம் 40 ஜுஸுவ், இப்ப இருக்கிறது 30 ஜுஸு தான், மிச்ச 10 ஜுஸுவ வந்து எங்கப்பான்னு கேட்டா அவங்கள ஒரு இமாம் இருக்காராம், அவர் எடுத்துக்கிட்டு குகைக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா, அவர் கடைசி காலத்துல வருவாரா, அந்த குகைக்கு வாசல இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான்ல. புரியுதா இல்லையா? அந்த 10 ஜுஸுல தான் எல்லா விஷயமும் இருக்குதான். இருக்கிற 30 ஜுஸுல ஒண்ணும் இல்ல, மொத்த எல்லா விஷயமும் எதுலதான் இருக்குதா, அந்த 10 ஜுஸுல இருக்குதான். 10 ஜுஸுல அதை எடுத்துக்கிட்டு இமாம் போய் குகையில ஒளிஞ்சிருக்கிறாரா, கடைசி காலத்துல உலகமே குழப்பமானதுக்கு பிறகு அந்த இமாம் வெளியே வந்து ஜிஹாது பண்ணி இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கி அந்த 10 ஜுஸுவை வெளியிடுவாராம். சரியா இல்லையா? அப்ப இந்த கூட்டம் அப்படித்தான், யாரெல்லாம் இந்த நேரான பாதையை விட்டு வெளியில போவாங்களோ எல்லாம் இப்படித்தான். கடைசியில முதல்ல என்ன செஞ்சாங்க, ஹதீஸ் தான் நிக்கிற வரைக்கும் சரி இருந்தாங்க. கடைசியில பல கூட்டத்தார்கள்ட்ட போய் விவாதம் பண்ணும் பொழுது அவர்கள் கேள்வி கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, கேள்விக்கு அறிவுபூர்வமா பதில் சொல்லுங்கன்னு. அப்ப முஸ்லீம் என்ன சொல்லணும், நாங்க ஆதாரப்பூர்வமா தான் பதில் சொல்ல முடியுமே தவிர எங்களுக்கு ஆதாரம் தாங்க அறிவு அப்படிங்கணும். அதை விட்டுவிட்டு இவங்க நாங்க அறிவுபூர்வமா நிரூபிப்போமே அப்படின்னு சொன்னா அப்ப குறைஞ்சபட்சம் தத்துவத்தையாவது ஒழுங்கா படிச்சிருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஷரியத்துடைய ஒவ்வொரு செயலுக்கும் என்ன தத்துவம் லாஜிக் ஃபல்சஃபா சொல்லியிருந்தாங்களோ அதையாவது ஒழுங்கா படிச்சிருக்கணும். அதையும் படிக்கல. அவங்க படிக்கிறதெல்லாம் என்னென்ன குப்பம் இருக்குமோ, ஆபாசம் இருக்குமோ, அசிங்கம் இருக்குமோ அதுதான். நம்முடைய முன்னோர்களுடைய கிதாபு தான் இப்னு கசீரா இருக்கட்டும், குர்துபியா இருக்கட்டும், தபரியா இருக்கட்டும், எல்லாமே குப்பன்னு சொல்லிட்டாங்களே. நம்முடைய ஹதீஸும் குரானும் தப்சீரும் எழுதப்பட்டதெல்லாம் என்னவா, குப்ப. அவங்க படிக்கிறது என்னன்னு சொன்னா எதெல்லாம் உண்மையிலேயே குப்பையோ அதை படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய தலைவர், நம்ம பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாரு. அப்ப மக்கள் போய் சந்திக்கிறாங்க. புரியுதா? அந்த போட்டோ இணையங்கள்லையும் அவங்களுடைய பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் வருது. அவரும் படுத்திருக்கிறாங்க, அவருடைய தலைவருக்கு படுத்திருக்கிறாங்க, மக்கள் சந்திக்கிறாங்க. ஒரு ஆளின் பெரிய அறிஞர் மரணப்படுகையில படுத்து இருக்கிறாரு, மரணமா ஹயாத்தாங்கிற ஆபரேஷன்ல இருக்கிறாரு.
பெட்ல பாத்தீங்கன்னா நக்கீரன், குமுதம், ஜூனியர் விகடன், அப்புறம் என்ன ரிப்போர்ட்டரு, இதுதான் பெட்லையும் கிடக்குது கைலையும் இருக்கு. அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு குரான் விளங்கும் அப்படின்னா அப்ப எங்க இருந்து விளங்கும்? எதெல்லாம் மார்க்கமோ அதெல்லாம் குப்பன்னு சொல்லிட்டாங்க. தெள்ள தெளிவா அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க, குரானுக்கு எழுதப்பட்ட அத்தனை தஃப்சீரும் குப்பை, ஹதீஸுக்கு எழுதப்பட்ட அத்தனை விளக்கங்களும் குப்பைங்கிறாங்க, எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, அரபி மொழிக்கு எழுதப்பட்ட இலக்கணம் அதுவும் குப்பை, எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உம்மத்துக்கு மொத்தமா இந்த மார்க்கத்தின் மீது சந்தேகத்தை உண்டாக்கிட்டா இனி உம்மத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம எதை சொல்றோமோ அதுதான் மார்க்கம். புரியுதா இல்லையா? இப்ப அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது ரப்பி ஸித்னி இல்மா. அப்ப எந்த சஹாபாக்கள் நமக்கு குரான் அறிவிக்கிறாங்களோ அதே சஹாபாக்கள் தான் எதை அறிவிக்கிறாங்க? ஹதீஸையும் அறிவிக்கிறாங்க. எனவே நாங்க குரானை ஏத்துப்போம், ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த ஹுஃபுக்கு மசகு செய்யறதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது இது வழிகேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபுக்கு மசகு செய்தார்கள், சஹாபாக்கள் ஹுஃபுக்கு மசகு செய்திருக்கிறார்கள், தாபிஈன்கள் ஹுஃபுக்கு மசகு செய்திருக்கிறார்கள், பயணத்தில் இருக்கும் போதும் சரி உள்ளூரில் இருக்கும் போதும் சரி. ஆகவே இதை நாம் ஆகுமானதாக கருதுவோம். புரியுதுங்களா? குரானுடைய ஆயத்தை வைத்துக் கொண்டு ஹதீஸ நம்ப மறுக்க மாட்டோம். புரிஞ்சுச்சா? ஹயர். இப்ப அடுத்து இமாம் அவங்க குறிப்பா இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லா இந்த ஷியாக்களுக்கு பதில் சொல்லும் பொழுது, நீங்க சொல்ற மாதிரி வம்சஹு பி ருஊசிக்கும் வ அர்ஜுலிக்கும், லாமுக்கு கசரா செஞ்சு படிச்சா கூட காலுக்கு மசகு செய்யறதுங்கிறது வராது. தண்ணி தலைக்கு தடகிற மாதிரி காலுக்கு மசகு செய்யறது வராது. என்னன்னு சொன்னா அரபி இலக்கணப்படி எங்க தண்ணிய ரொம்ப குறைவா பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்துல ஹஸ்லுங்கிற வார்த்தைக்கு பதிலா மசகுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. புரியுதா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் கழுகிறாரு, ஆனா ரொம்ப சிக்கனமா கழுவுறாரு. அப்ப அவரை பார்த்துட்டு நீ என்னப்பா கழுவுறியா இல்ல சும்மா தண்ணி தொட்டு துடைக்கிறியான்னு கேட்போம் நம்ம. புரியுதா இல்லையா? பார்வைக்கு அது வந்து கழுகுற மாதிரி இல்லாம நம்ம என்ன சொல்லுவோம், நீ என்ன கழுகுறியா தண்ணி தொட்டு துடைக்கிறியான்னு. ஆனா அவர் என்ன செய்யறாரு, கழுகுதான் செய்யறாரு. ஆனா ஒருத்தர் தண்ணியை கொடகொடன்னு ஊத்தி கழுவுறாரு, ஒருத்தர் தேவைக்கு ஊத்தி கழுகிறார். இப்ப பொதுவா மக்கள் பாருங்க எந்த காலத்தில் எழுதியிருக்காங்க பாருங்க, பொதுவா மக்கள் கை கால் முகம் கை கழுகிறதை விட காலுக்கு அதிகமா தண்ணீர் செலவு பண்ணுவாங்க. பாத்துக்கீங்களா இல்லையா? ஒரு லோட்டா எடுத்தாங்கன்னா ஒரு லோட்டா ஃபுல்லா முகத்துக்கு வாய்க்கு பிடிக்கிறதுக்கு மூக்குக்கு தஜ்ஜால் மூக்கா என்னன்னு தெரியல, என்ன முகத்துக்கு கைகளாம் ஊத்திப்பிட்டு கடைசியில காலுக்கு மட்டும் ஒரு ஒரு தடவைக்கும் ஒரு ஒரு மகு. அப்ப இந்த காலுக்கு மூணு மகு, இந்த காலுக்கு மூணு மகு, ரொம்ப தண்ணி பஞ்சம் ஆயிட்டா இந்த காலுக்கு ஒரு மகு, அந்த காலுக்கு ஒரு மகு. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாகவே அரை மக்குல மொத்த உறுப்புமே கழுவிட்டாங்க. நம்ம வச்சிருக்கோம்ல இப்ப மக்கு, இந்த மக்குல வெறும் அரை மக்குல தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சாங்க, வாய்க்கு புளிச்சாங்க, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினாங்க, அப்புறம் முகத்தை மூணு தடவை கழுகுறாங்க, கையை மூணு தடவை கழுகுறாங்க, அப்புறம் வந்து தலைக்கு மசகு செஞ்சாங்க, அப்புறம் ரெண்டு கால்களையும் கரண்டை கால்கள் வரை அவங்க அழகா கழுவுனாங்க. நம்மளால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாங்க பழகிட்டோம். நீங்க பழகுனீங்களா இல்லையா? ஆமா, அப்படிதான் செய்யணும். தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுதான் முறை. அது புரிஞ்சா? ஒருத்தருடைய தொழுகை பரிபூரணம் அவர் செய்யக்கூடிய ஒதுவை வைத்து, ஒதுவ சுண்ணத்தான முறையிலையும் குறைவான தண்ணீர்லையும் செஞ்சார்னா தொழுகை பரிபூரணமாகும். இன்னும் எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்றாங்கன்னா, ஒருவனுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையாங்கிறத அவன் ஒது செய்யறத வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? அப்ப நம்மளெல்லாம் பார்த்தா எந்த டிஷ்ல சேர்ப்பாங்கன்னு தெரியல, அங்கிருந்து பார்த்தா இவங்கெல்லாம் முட்டாள் கடல் சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுவாங்களா இருக்கும். ரிஜெக்ட், என்னவன் எல்லாம் ரிஜெக்டட் கேஸ் ஓடுகணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றாங்க? ஒருவனுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத அவன் ஒது செய்யறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? குறைவான தண்ணீர் நிறைவாக அவன் உது செய்வானேயானால் அவனுக்கு கொஞ்சமாவது ஃபிக்ஹ் ஞான அறிவு இருக்கிறது. அவன் அதிகமான தண்ணீரை பயன்படுத்தி உது செய்வானேயானால் அவனிடத்துல ஃபிக்ஹ் மார்க்க ஞானம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பொதுவாக மக்கள் காலுக்கு கழுகும் பொழுது அதிகமான தண்ணீரை விரைய செய்வாங்க என்பதனாலதான் காலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தலையினுடைய மசுஹுடைய வார்த்தையவே பயன்படுத்துறான். அந்த மாதிரி அரபு கவிதைகள்ல இந்த மசஹ்ங்கிற வார்த்தை குறைவான தண்ணீரை பயன்படுத்தி கழுவுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் அர்த்தம் வைப்போமே ஆனால், புரியுதுங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை கழுகினார்கள் என்பதற்கும் ஆயத்துக்கும் இடையில எந்த முரண்பாடும் இருக்காது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, எப்போதுமே காலுக்கு மசூதி தான் செய்யணுங்கிறாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு காலுறை இல்லை என்றால் காலை கழுகினார்கள் ஹதீஸை ஏத்துக்க மறுக்கிறாங்க பாருங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் இடையில எந்த விதமான முரண்பாடும் இருக்காது. ஏன், தண்ணீரை குறைவாக பயன்படுத்துவத காலுக்கு மசூதி செய்யுங்கிற ஆயத்து குறிக்குது, தலைக்கு மசூதி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது தலையை தண்ணீரால் தடவுவதை குறிக்கின்றது.